میں ابھی مفتی عمر شریف صاحب حفظہ اللہ سے وہ ادبانہ التماس کرتا ہوں کہ وہ دعوت یا تباہی اس عنوان پر جو ہے نقشائی کریں.
السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا, من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். மிக முக்கியமான மார்க்க உரைகளை இதுவரை நீங்கள் கேட்டு பயன்பெற்று வந்திருக்கிறீர்கள். வெயில் காலமாக புழுக்கம் நிறைந்த இடமாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக மார்க்கத்திற்காக மறுமைக்காக இங்கே ஒன்று கூடி அல்லாஹுவின் மார்க்கத்தை எப்படி பரப்புவது, அல்லாஹுவின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை எப்படி அழைப்பது, அதனுடைய அவசியம் என்ன, அதற்காக நாம் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உருது மொழியிலும் தமிழ் மொழியிலும் கலந்து கேட்டு பயன்பெற்று வருகிறீர்கள். அந்த தொடரிலே நானும் உங்களோடு கலந்து கொண்டு சில உணர்வுகளை, சில நல்ல எண்ணங்களை, சில நல்ல சிந்தனைகளை அல் குர்ஆனுடைய வெளிச்சத்திலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுகள் ஹதீஸுகளின் வெளிச்சத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதன் மூலம் என் உள்ளத்திலும் உங்கள் உள்ளங்களிலும் அல்லாஹ் நேர்வழியை வித்திட வேண்டும், நேர்வழியின் சுடர்களை பிரகாசிக்க செய்ய வேண்டும், நன்மையை செய்பவர்களாகவும் நன்மையின் பக்கம் பிறரை அழைப்பவர்களாகவும் சத்தியத்தை பின்பற்றுபவர்களாகவும் சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறவர்களாகவும் நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. கண்ணியத்திற்குரிய அவர்களே, பிறப்பால் இஸ்லாம் கிடைத்துவிட்ட காரணத்தால் அதன் மகத்துவத்தை தெரியாதவர்களாக நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பால் எல்லா மனிதர்களும் முஸ்லிம்களாக இருந்தும் சிலர் முஸ்லிம்களுடைய குடும்பத்தில் பிறந்துவிட்ட காரணத்தால் இஸ்லாமிய சூழ்நிலை அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது, பலர் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய குடும்பத்திலே பிறந்து விடுகிற காரணத்தால் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை கிடைக்கவில்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர்களை அனுப்பினான். எதற்காக அனுப்பினான்? இந்த தூதர்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பணி என்ன, டியூட்டி? அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கடமை என்ன? அல்லாஹுவின் பக்கம் மக்களை அவர்கள் அழைக்க வேண்டும், அல்லாஹுடைய அடியார்களை அல்லாஹுவின் பக்கம் கொண்டு வருவது. சிலை வணங்கக்கூடியவன்,
சிலுவையை வணங்கக்கூடியவன், மனிதனை வணங்கக்கூடியவன், பேய் பிசாசுகளை நம்பக்கூடியவன், கற்சிலைகளை விக்கிரகங்களை நம்பக்கூடியவன் என்று மனிதன் அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டுவிட்டு படைப்பினங்களை இபாதத்து செய்வதிலே, படைப்புகளை வணங்குவதிலே ஈடுபட ஆரம்பித்த போது அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர்களை அனுப்பினார். தூதர்களை அனுப்பி எல்லா தூதர்களுக்கும் முதல் கட்டளையாக, முக்கிய கட்டளையாக, அவசர அவசியமான கட்டளையாக, முதல் கட்டளையாக, முக்கியமான கட்டளையாக, அவசர அவசியமான கட்டளையாக, உடனே எடுத்து சொல்ல வேண்டும், வீட்டை விட்டு வெளியேறு, இதை சொல் என்று அழுத்தமாக, ஆழமாக, அடிப்படையாக ஆக்கி கொடுத்தான். எதை? யா கௌமி அபுதுல்லாஹ், யா கௌமி அபுதுல்லாஹ், மா லகும் மின் இலாஹின் கைருஹு. என் சமுதாயமே, அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை அன்றி உங்களுக்கு வேறு யார் கடவுள், இறைவன், படைப்பாளன் இருக்கிறார்? ஹல் மின் காலித்தின் கைருல்லாஹி யர்சுக்குக்கும், அல்லாஹுவை தவிர வேறொரு படைப்பாளன் இருக்கிறானா உங்களுக்கு உணவளிப்பதற்கு? குல் மையக்லவுக்கும் பில்லைலி வன்னஹார், இரவிலே பகலிலே உங்களை பாதுகாப்பவன் யார்? அம்மன் எம்லிக்கு ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா, உங்கள் செவிக்கு, உங்கள் பார்வைக்கு, உங்கள் உள்ளங்களுக்கு உரிமையாளன் யார்? ரப்பை வணங்குங்கள், ரப்பை வணங்குங்கள். அயிலாஹும்மா அல்லாஹ் கலீலம்மா ததக்கரூன், அல்லாஹுவோடு படைத்த அந்த பரிசுத்தமான இறைவனோடு இன்னொரு கடவுளா, இன்னொரு இறைவனா இருக்க முடியுமா? லவ் கான ஃபீஹிமா ஆலிஹதுன் இல்லல்லாஹு லஃபஸததா, லவ் கான மஅஹு இலாஹுன் இதல் லதஹப குல்லு இலாஹின் பிமா கலக் வலா அலா பஅதுஹும் அலா பஅதின். வானம் பூமியிலே இன்னொரு கடவுளா சிந்திக்க முடியுமா? அப்படி ஒரு கதாபாத்திரத்தை, அப்படி ஒரு சிந்தனை வர முடியுமா? முடியாது. ஏன்? வானம் பூமியிலே அல்லாஹுவை தவிர பல கடவுள்கள் இருப்பார்களே, ஆனால் வானம் பூமியின் அமைப்புகள் சின்னா பின்னமாக இருக்கும், குழப்பமடைந்திருக்கும், சீர்கட்டிருக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட மனிதன், கொஞ்சம் கவனமா கேட்கணும், எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட மனிதன் இறுதியிலே அல்லாஹுவை புரியாத முட்டாளாக, மடையனாக மாறிவிடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு செல்போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, யாரு இந்த செல்போன், அது தூக்கி குப்பையில போடுங்க. அது ஸல்லல்லாஹு அலா நபீனா முஹம்மத். ஒரு ஆட்டு தோலில் இருந்து எத்தனை பொருட்களை செய்யலாம் என்பதையெல்லாம் ஆராய்ந்து சிந்தித்து அதற்கென பட்டறைகளை அமைத்து தொழிற்சாலைகளை உருவாக்கி ஒரு ஆட்டு தோலிலிருந்து செருப்பை செய்கிறான், மணி பர்சை செய்கிறான், கீச்செயின் செய்கிறான், பேக் செய்கிறான், எத்தனையோ செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு ஆட்டு தோலை எப்படி பயன்படுத்துவது என்பதை கூட சிந்தித்து புரிந்து கொண்டிருக்கிறான். பெண்ணியத்திற்குரியவர்களே, அறிவாளி என்று சொல்கிறான், விஞ்ஞானி என்று சொல்கிறான், சிந்தனைவாதி என்று சொல்கிறான், படித்த மேதை என்று சொல்கிறான், பல்கலைக்கழகங்களிலே பட்டம் பெற்றவன் என்று சொல்கிறான், பல படிப்பின் பெயர்களை தன்னோடு இணைத்துக் கொள்கிறான். பேர் ஒரு ஜானா இருந்துச்சுன்னு சொன்னா பட்டம் ஒரு மலம் இருக்குது, ஆனால் அல்லாஹுவின் விஷயத்திலே முட்டாளாக இருக்கிறான். ரப்பை புரிந்து கொள்வதிலே முட்டாளாக, மடையனாக, அயோக்கியனாக இருக்கிறான். கல்லையும் மண்ணையும் மனிதனையும் சாமியார்களையும் துறவிகளையும் பண்டிதர்களையும் குருக்களையும் படைத்த இறைவனுக்கு சமமாக்கி, படைத்த இறைவனை கேவலப்படுத்த முயற்சி செய்து தன்னையே கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறான். கேவலம் அல்லாஹுவிற்கு அல்ல, அல்லாஹுவோடு இணை வைப்பவனுக்குத்தான் கேவலம். கேவலம் யாருக்கு? கேவலம் அல்லாஹ்விற்கு அல்ல, தஆல அல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன், அவன் உயர்ந்தவன் உயர்ந்தவன் உயர்ந்தவன், சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவன், அவனுக்கு குறை இல்லை, அவனுக்கு தூக்கம் இல்லை, அவனுக்கு மறதி இல்லை, அவனுக்கு மயக்கம் இல்லை, அவனுக்கு எந்த விதமான அசுத்தமும் இல்லை. அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் குறைகளிலிருந்தும் அவன் தூய்மையானவன் நிறைவானவன் நீங்கியவன். அசுத்தம் யார் மீது? யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறானோ அவன் மீது அசுத்தம். கதாலிக்கு யஜ்அலுல்லாஹு ரிஜ்ஸ அலல் லதீன லா யுமினூன், அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்கின்றவர்கள் அல்லாஹுவை நம்பாதவர்கள் மீது அல்லாஹ் அசுத்தத்தை தண்டனையாக்கி விடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி மனிதன் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரியாமல், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், தன்னை படைத்த இறைவனை புரியாமல் படைப்புகளை வணங்க ஆரம்பிக்கும் போது, அந்த படைப்புகள் எதுவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இன்று முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறவர்களிலே பலர் கூட அல்லாஹுவை வணங்காமல் தர்காவை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் மஸ்ஜிதுக்குள் வந்தாலும் கூட அவர்களும் ஒரு சிலை வணங்கிகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கோயிலுக்கு செல்பவன் மட்டும் இணை வைப்பவன் அல்ல, சர்ச்சுகளுக்கு செல்பவன் மட்டும் இணை வைப்பவன் அல்ல, விக்கிரகங்களையும் சிலைகளையும் சிலுவைகளையும் வணங்குபவன் மட்டும், அவற்றை புனிதமாக போற்றுபவன் மட்டும், அங்கே சென்று வழிபாடுகளை பணிவுகளை நேர்ச்சைகளை பிரார்த்தனைகளை செய்பவன் மட்டும் அவன் முஷ்ரிக் அல்ல. மாறாக தர்காக்கள் என்ற பெயரிலே கட்டிடங்கள் எழுப்பப்பட்டு மகான்கள் நல்லவர்களின் சமாதிகளிலே அங்கே கோபுரங்களும் குப்பாக்களும் எழுப்பப்பட்டு அங்கே சென்று யார் பூ போடுகிறார்களோ, அங்கே சென்று யார் போர்வை பொருத்துகிறார்களோ, அங்கே சென்று யார் தங்குகிறார்களோ, எழுத்துக்காப்பிருக்கிறார்களோ, அங்கே சென்று யார் நேர்ச்சிகள் செய்கிறார்களோ, அதை தொட்டு முத்தம் தருகிறார்களோ, அங்கே இரவு கழிக்கிறார்களோ, அவர்களின் மூலமாக அல்லாவிடத்திலே கேட்கிறார்களோ, அல்லது அவர்களிடத்திலே சொல்லி அல்லாவிடத்திலே கேட்கும்படி சொல்கிறார்களோ, இவர்களும் ஒரு சிலை வணங்கிகள் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே தெளிவாக பதிவு செய்து கொண்டு செல்லுங்கள். இவர்களையும் நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டிய கடமையில் இருக்கிறீர்கள். இவர்கள் முஷ்ரிக்குகள். இவர்களது பெண்களை வணங்குவது மூமின்களுக்கு முவஹிதுகளுக்கு ஹலால் அல்ல. இவர்கள் அறுத்த பிராணிகளை சாப்பிடுவது நமக்கு ஹலால் அல்ல. இவர்களும் ஒரு முஷ்ரிக்குகள். தொப்பி வைத்திருந்தாலும் சரி, தாடி வைத்திருந்தாலும் சரி, தலப்பாய் கட்டியிருந்தாலும் சரி, முஸ்லிம்களுடைய முஹல்லாவிலே மஸ்ஜிதிலே ரிஜிஸ்டர்களிலே இவர்களுடைய பெயர் இருந்தாலும் சரி, இவர்களையும் தௌஹீதின் பக்கம் அழைக்க வேண்டும். எப்படி ஒரு சிலை வணங்கியை சிலுவை வணங்கியை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க கடமைப்பட்டிருக்கிறீர்களோ, அப்படி இருக்கிறதுனால நான் இதை கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன், யாரும் கோச்சுக்காதீங்க. இப்படி தர்கா வணங்கிகளையும் சிலை வணங்கிகளாகவே எடுத்துக்கொண்டு இவர்களையும் தௌஹீதின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டிய கடமையிலே கட்டாயத்திலே அவசியத்திலே அவசரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் சகோதரர்களே. திரும்ப செல்வோம். நபிமார்கள் இந்த அழைப்பு பணிக்காக வேண்டிதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னோம். இந்த அழைப்பு பணிதான் அவர்கள் மீது அவசர அவசியமாக சுமத்தப்பட்ட பணி என்று சொன்னோம். இந்த அழைப்பு பணி இல்லை என்றால் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற அவசியம் இல்லை. இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறை தூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாடுகளை அவர்கள் துறந்து நாடோடிகளாக ஊர் சுற்ற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இந்த அழைப்பு பணி இருந்திருக்கவில்லை என்றால். ஏன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மாநகரத்திலிருந்து அந்த புனித அல்லாஹுவின் வீட்டை தனக்குள் கொண்டு அந்த ஊரிலிருந்து துரத்தப்பட்டார்கள்? ஏன் துரத்தப்பட்டார்கள்? சொத்துக்காக துரத்தப்பட்டார்களா, சுகத்துக்காகவா, வியாபாரத்துக்காகவா, தொழிலுக்காகவா? இல்லை. நபி அவர்களை தமிழ்ல சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன், வேற மொபைல் போனுக்கு சுவிட்ச் பந்த் கர் லீஜியே, யாத்தா உஸ்கா பேட்டரி நிகால் கர் ஏக் அலக் ஜே மே டால் தீஜியே. கண்ணியத்திற்குரியவர்களே, நபியோடு அந்த மக்களுக்கு என்ன பொறாமை இருந்தது, மக்காவாசிகளுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? அழகான பெண் வேண்டுமா மனம் முடித்து தருகிறோம், ஆட்சி வேண்டுமா நீர்தான் அரசர், போட்டி போடுவதற்கு யாரும் இல்லை, வம்சத்திலே சிறந்தவர், பரம்பரையிலே சிறந்தவர், குணத்திலே சிறந்தவர், உங்களை போன்ற ஒருவர் அரசராகுவதற்கு நாங்கள் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. செல்வம் தேவையா, பணம் தேவையா, பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசையா? எங்கள் எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து உனது வீட்டிலே குமித்து விடுகிறோம், நீ எடுத்துக்கொண்டு மிச்சத்தை கொடுத்தால் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, உங்களை அவ்வளவு பெரிய பணக்காரராக நாங்கள் ஆக்கி விடுகிறோம். புரியுதா உங்களுக்கு? அந்த மக்கா வாசிகள் நபியோடு செய்த பேரம் இது. என்ன பேரம்? அழகான பெண் வேண்டுமா மனம் முடித்து தந்து விடுகிறோம், ஆட்சி வேண்டுமா அரசராக்கி விடுகிறோம், செல்வம் வேண்டுமா மிகப்பெரிய பணக்காரராக ஆக்கி விடுகிறோம். ஆனா ஒன்னு மட்டும் செய்யாதீங்க, ஆனா ஒன்னு மட்டும் செய்யாதீங்க. அது என்ன? அழைக்குப்பணி. இந்த அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் வணக்க வழிபாடை அல்லாஹ்விற்கு மட்டுமே களப்பற்ற முறையில் ஆக்க வேண்டும் என்ற அந்த தௌஹீதின் பக்கம் மட்டும் அழைக்காதீர்கள். ஐயோ, அந்த காலத்துல குறைசிகளுக்கெல்லாம் காஃபிர்களுக்கெல்லாம் பின்னாடி காலத்துல இப்படி இஸ்லாம் மாறணும்னு இருந்திருந்தா அவங்க எல்லாம் அப்ப ரொம்ப ஈஸியா முஸ்லீம் ஆயிருப்பாங்க. எப்படி இன்னைக்கு நம்ம ஊர்ல திப்ளிகேணியில திருநெல்வேலியில ராயப்பேட்டையில ராயபுரத்துல இருக்கிற இஸ்லாம் மாதிரி ஒரு காலத்துல இஸ்லாம் மாறுங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஜோஷா முஸ்லீமா இருப்பாங்க. ஏன்? அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா மஸ்ஜிதை தவிர வேற எங்கேயும் போக கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ்வை தவிர யாருக்கு நேர்த்தி செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்துல தவிர வேற யாரிடத்திலையும் கை தூக்க கூடாது, பிரார்த்தனை கேட்க கூடாது, மஸ்ஜிதை தவிர எங்கேயுமே ஏட்டுக்காக இருக்க கூடாது, அல்லாஹ்வை தவிர யாருக்கு முன்னாடி ருக்கு சுஜூது செய்யக்கூடாதுன்னு அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம பாய் புரியல, கசாப் பாய். லா இலாஹ இல்லல்லாஹ்வும் சொல்லிப்பாரு, மஸ்ஜிதுக்கும் போவாரு, தர்காவுக்கும் போவாரு. ரேப்பா என்னப்பா இஸ்லாம் இது? எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாரா? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவாரு, மஸ்ஜிதுக்கும் வருவாரு, ஆனா தர்காலையும் போய் வணங்குவாரு. அல்லாஹ்வும் இருக்கிறாரு, அவுலியாவும் இருக்கிறாரு. அல்லாஹ்வை வணங்குறதா இருந்தா அவுலியாவை வணங்கணும், அவுலியாவை திருப்திப்படுத்திட்டா அல்லாஹ்வை திருப்திப்படுத்திடலாம், அவுலியாட்ட கேட்டுட்டா அவுலியா எல்லாத்தையும் அல்லாட்ட கேட்டு வாங்கிடுவாரு. இப்படி இஸ்லாம் என்று இருந்திருந்தால் கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் மக்காவை விட்டு துரத்தப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நபி அவர்கள் தங்களது சொத்து சுகம் வாழ்க்கை இதை துறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. குறைசிகள் எல்லாம் சத்தமில்லாம சைலண்டா ஒரே ராத்திரில எல்லாருமே முஸ்லீமா இருப்பாங்க. எப்படி? புரியுதா இல்லையா? தமிழ் லட்சம் என்ன? ஒரே ராத்திரில எல்லா குறைசிகளும் பாயா மாறி இருப்பாங்க. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகைய இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கவில்லை. எத்தகைய இஸ்லாம்? எப்படிப்பட்ட இஸ்லாம்? இன்று நமது இந்த பெரும்பாலான சமுதாயம் புரிந்து வைத்திருக்கிற இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கவில்லை. எந்த இஸ்லாம்? எந்த இஸ்லாமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து அல்லாஹுவை வணங்கி அவனை தவிர எதையும் வணங்காதே, ரப்பை தவிர எவரிடத்திலும் எவனிடத்திலும் எதுவிடத்திலும் கேட்காதே, ரப்பை மட்டும் நம்பு, ரப்பை தவிர எவனையும் எதையும் எவரையும் நம்பாதே, மஸ்ஜிதுக்கு மட்டும் வா, கோயிலுக்கு போவாதே, சர்ச்சுக்கு போவாதே, எந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்கும் போவாதே, ஒரே வழிபாட்டு தலம், ஒரே படைத்த இறைவனை வணங்குவதற்காக மஸ்ஜிதுக்கு வா, மஸ்ஜிதுக்கு வா, மஸ்ஜிதுக்கு வா. காபத்துல்லாவிலிருந்து ஆரம்பித்து உலகமெல்லாம் மஸ்ஜிதை கட்டுங்கள், உலகத்தில் மஸ்ஜிதுகளை கட்டி அங்கே ரப்பை வணங்குங்கள், அல்லாஹை வணங்குங்கள். யாரை வணங்குங்கள்? அல்லாஹுவை வணங்குங்கள் என்று ஒரே அழைப்புக்காக வேண்டிதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவே வேணான்னு போயிட்டாங்க. அல்லாஹு அக்பர். பிரச்சனை எதற்காக? தாவாவுக்காக பிரச்சனை. சொத்துக்காக அல்ல, சுகத்துக்காக அல்ல, ரப்புக்காக. ரப்பை வணங்குவதின் பக்கம் அழைத்தேன், அதனால் நான் விரோதிக்கப்பட்டேன், அதனால் நான் பகைக்கப்பட்டேன், அதனால் நான் கொடுமைப்படுத்தப்பட்டேன், அதனால் நான் துரத்தப்பட்டேன், அதனால் நான் என் ஊரை விட்டு விரட்டப்பட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை. கொஞ்சம் அப்படியே அதை பத்தியே பேசிக்கிட்டு இல்லாம கொஞ்சம் நம்மள்கிட்டையும் வந்து போவோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை இருக்க, நம்ம எல்லாம் தென்னைக்கும் கைமா சாப்பிட்டுட்டு ரொட்டி புரோட்டா சப்பாத்தி சாப்பிட்டுட்டு என்னைக்குடா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், யாரா கூப்பிட்டு வருவா, பேருக்கு ஒரு பத்திரிகை வந்துட்டா போதும், அப்படியே அந்த சாக்கில போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கிறோமே. வாழ்க்கையிலே இந்த சடங்குகளை, சம்பிரதாயங்களை, இந்த பகட்டு வாழ்க்கை, ஊர்களை சுட்டுவது, பணங்களை வீண் விரயம் செய்வது, நோக்கம் இல்லாமல் வாழ்வது, லட்சியம் இல்லாமல் வாழ்வது, அடிப்படை தெரியாமல் வாழ்வது, ஏன் படைக்கப்பட்டோம் என்ற நோக்கம் தெரியாமல் வாழ்வது, எதற்காக தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், இறுதி தூதரின் உம்மத்திலே பிறந்திருக்கிறோமே, நமக்கு பணி என்ன, இவற்றையெல்லாம் புரியாமல் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் சகோதரர்களே? எதை பெறப்போகிறோம்? மரணம் இல்லை, அது நம்மை அழைக்கவில்லையா, எதிர்கொள்ளவில்லையா? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லையா? அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டிய அந்த கட்டாயம் வராதா? ரப்புக்கு முன்னால் தூதர் நின்று இருப்பார்களே, நம்மை அல்லாஹ் விசாரிக்கும் போது இந்த தீனுக்காக நீ என்ன செய்தா என்று என்ன பதில் சொல்வோ? அல்லா டிப் டாப்பா சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே காலையில எந்திரிச்சு நான் வேலைக்கு போனேன், இப்படி போய் போய் மாசம் நல்லா சம்பாரிச்ச, வீட்டுக்கு நல்லா வாங்கி துண்ணை கொடுத்தேன்னு சொன்னா விட்டுருவானா அல்லாஹுத்தாலா? இதையா அல்லாஹுத்தாலா நம் மீது கடமையாக சுமத்தினா? கல்யாணம் செய்வது, பிள்ளைகளை பெற்றெடுப்பது, வயிறு நிறைய சாப்பிடுவது, இதற்காகவா படைக்கப்பட்டோம்? இதை சாதாரண மிருகங்கள் கூட செய்கிறது. அந்த மிருகம் கூட தௌஹீதுக்காக, தாவத்துக்காக கவலைப்படுகிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில். உலகத்தில் சகோதரர்களே, மனிதர்களையும் ஜின்களையும் தவிர உள்ள அத்தனை படைப்புகளும், கொஞ்சம் நல்ல இதை அழுத்தமா கவனிச்சு மனசுல நல்லா பதிய வச்சுக் கொள்ளுங்க, மனிதர்களில் ஜின்களில் பலரை தவிர உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும், வானம் வானத்தில் உள்ளவை, வானத்திற்கு கீழ் உள்ளவை, பூமிக்கு மேலுள்ளவை, பூமிக்கு கீழ் உள்ளவை, அத்தனை அண்ட சராசரங்களின் படைப்புகள் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்து அல்லாஹுவை மட்டும் வணங்கி வழிபட்டு அவனை மட்டும் துதித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாம் என்னை துதிக்கிறது. இந்த மனிதன் ஷிர்க் செய்யும் போது, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் போது, ரப்புக்கு குழந்தை இருக்கு என்று சொல்லும் போது, தகாது ஸமாவாது யதஃபத்தம் வதன்ஷக்குல் அர்து வதஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா அன்தரவுலி ரஹ்மானி வலதா. ரப்புக்கு குழந்தை இருக்கிறது என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கூறும் போது வானம் பிளக்க நெருங்குகிறது, பூமி உடைய நெருங்குகிறது, மலை அப்படியே தூள் தூளாக தெரித்துவிட நெருங்குகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உணர்வு இல்லாமல் செத்த பிணமாக நடமாடிக்கொண்டிருக்கிறான் இன்றைய முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்பவன். நான் முஸ்லிம் என்று சொல்ல மாட்டேன். முஸ்லிம் என்பவன் உணர்வுள்ளவன். முஸ்லிம் உள்ளவன், முஸ்லிம் என்பவன் ஷிருக்கை பார்க்கும் போது அந்த ஷிருக்கின் மீதுள்ள வெறுப்பு ஷிருக்கு செய்பவனை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க தூண்டும். ஷிருக்கை பார்த்து கொண்டு, சிலை வணக்கத்தை பார்த்து கொண்டு, சிலுவை வணக்கத்தை பார்த்து கொண்டு, துறவிகள் வழிபடுவதை பார்த்து கொண்டு, சிலைகள் வணங்கப்படுவதை பார்த்து கொண்டு, அவற்றால் எந்த உணர்வுமே இல்லாமல் அப்படியே செல்கிறானே, இவன் கழுதையை விட மோசமானவன், ஒரு நாயை விட மோசம் மோசமானவன், ஒரு பறவையை விட மோசமானவன். ஏனென்றால் நாய் கூட ஒரு தௌஹீத்வாதியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அஸ்ஹாபுல் கௌஃபுடைய நாயை சொல்லும் போது அந்த நாய் சிறுக்கு செய்வதை பயந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பறவை, சுலைமான் நபி இடத்திலே இருந்த பறவை சுலைமான் நபியை பார்த்து கேட்கிறது, நான் காணாமல் போய்விட்டேன் என்று கவலைப்படுகிறாயே சுலைமானே, இது உனக்கு தெரியாது, நான் காணாமல் போனால் என்ன, செத்து போனால் என்ன, சிதறி போனால் என்ன, உனக்கு தெரியாது. என்ன பறவை, என்ன பறவை அது? ஹுதுஹுத் பறவை. ஹுதுஹுத் பறவை என்றால் தமிழ் என்ன சொல்றது? மரங்குத்தி பறவை இருக்குல்ல, ஆமா அதே மாதிரிதான் ஹுதுஹுத் பறவை. அந்த பறவை ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து சுலைமான் நபி இடத்துல சொல்லுகிறது, சுலைமான் நபியே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவரே, நான் சபா தேசத்திலிருந்து வருகிறேன், ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் எடுத்துக்கொண்டு வருகிறேன், உறுதியான ஒரு செய்தியோடு வருகிறேன். என்ன செய்தி தெரியுமா? அங்கே ஒரு அரசி அந்த மக்களின் மீது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அவளிடத்திலே எல்லாம் இருக்கிறது, பெரிய ஒரு கட்டில் வைத்திருக்கிறார். ஆனால் அவளோ அவளுடைய சமுதாயமோ அல்லாஹுவை வணங்காமல் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டாமா என்று சுலைமான் நபியிடத்திலே முஷ்ரிக்குகளை பற்றிய செய்தியை சொல்லுகிறது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நாம் எல்லாம் ரொம்ப முஸ்லீம்னு சொல்லி நல்ல பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப பெருமை போட்டுக் கொண்டிருக்கிறோமே, தௌஹீதுடைய தாவத்துடைய என்ன கவலையை சுமந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னித்தருவானாக. இந்த அழைப்பு பணி இல்லை என்றால் இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டுவிடும். நபியினுடைய வேலையை இந்த உம்மத்து செய்யவில்லை என்றால் அல்லாஹ் வேறொரு உம்மத்தை கொண்டு வந்து விடுவார். இன்றைக்கு பலரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாருக்கும் நம்ம களிமா சொல்லி கொடுத்து தாவத்து கொடுத்தோம்னா அவங்க எல்லாம் முஸ்லீம் ஆகிட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, பொண்ணு கொடுக்கணுமே, அதனாலேயே தாவா கொடுக்காம இருக்கிறாங்க. எப்படி புரியுதா? அவர்களை சமுதாயத்திலே இணைத்துக் கொள்ள வேண்டுமே, இதெல்லாம் எதுக்குப்பா பிரச்சனை? எப்படியெல்லாம் சிந்தனை பாருங்கள். இன்னும் சில பேர் பார்த்திருப்பீங்க, புதிதாக இஸ்லாமிற்கு வந்தவர்களை மௌலா இஸ்லாம்னு சொல்லுவாங்க. என்ன இஸ்லாமா? மௌலா இஸ்லாம். இப்படி வெறும் இஸ்லாம் என்ற அந்த பெயரோடு தன்னை இணைத்துக் கொண்டு பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் இஸ்லாமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை முதலிலே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், இவர்கள் எல்லாம் மௌலா இஸ்லாம் என்றால் அபூபக்கர் யார்? இவர்களெல்லாம் மௌலா இஸ்லாம் என்று ஒதுக்கப்பட்டால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு யார்? நீங்க அபூபக்கர் பக்கத்து வீட்டுக்காரர் நினைச்சிடாதீங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த சித்திக்குல் அக்பர் அவர்கள் யார்? உமர் யார்? உமருல் ஃபாரூக் யார்? உஸ்மான் நபியின் மருமகனார், அலி நபியின் மருமகனார், அவர்கள் யார்? அவர்களும் இஸ்லாமை தழுவியர்கள் தானே, இஸ்லாமை ஏற்றவர்கள் தானே, இஸ்லாத்திற்குள் வந்தவர்கள் தானே, அவர்களை என்ன சொல்வீர்கள்? அவங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தா பொண்ணு கொடுக்க மாட்டீங்க, அவர்களை உங்கள் சமூகத்தோடு நீங்கள் இணைத்துக் கொள்ள மாட்டீர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் பெண்ணெடுக்க மாட்டீர்கள். நினைத்து பாருங்க, ஷைத்தான் எப்படி இந்த சமுதாயத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான், சிந்தனைகளை எப்படி சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள். எவர் ஒருவர் புதிதாக இஸ்லாமை ஏற்று ஈமானை கற்று இஸ்லாமை பேணுகிறாரோ அவருக்கு ஒருவன் பெண் கொடுக்கிறான் என்றால் அவன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெண் கொடுப்பது போல, உமர் சஹாபாக்களுக்கு பெண் கொடுப்பது போல, அல்லது அவர்களிடத்திலிருந்து பெண் எடுக்கிறான் என்றால் அவன் சஹாபிய பெண்மணிகளை திருமணம் முடிப்பது போல. புரியுதா புரியலையா? நான் அதற்கு புதுசா இன்னைக்கு ஒன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான். நீங்க நபி அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரிலிருந்து ஓய்வு பெற்று அமர்ந்து கொண்டிருக்கும் போது அநேகமாக சஃபியா அல்லது ஜுவேரியா சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா போரிலே கைது செய்யப்பட்டவர்கள், போரிலே யூத குலத்திலிருந்து கைது செய்யப்பட்டவர்கள், கைதியாக இருப்பவர்கள் யஹூதி. நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீளமான சம்பவம் இருக்குது. நபி அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார்கள். முதலில் அந்த பெண் என்ன கேட்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அடிமையாகி விட்டேன், நான் இவ்வளவு பணத்தை கொடுத்து திருகம் தீனார்களை கொடுத்து நான் விடுதலை பெற விரும்புகிறேன், எனக்கு விடுதலை பத்திரம் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். போரிலே அவர்களுடைய கணவனார் கொல்லப்பட்டு விட்டார். நல்ல கவனமா கேளுங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ இப்படி கடனாளியாக ஆகி விடுதலை பத்திரம் பெற்று விடுதலையாகுவதை விட உனக்கு ஒரு சிறந்த வழியை நான் சொல்லட்டுமா? நபி அவர்கள் கேட்க சஃபியா சொல்கிறார்கள், சொல்லுங்கள். அறிவுள்ள புத்தி உள்ள பெண்மணியாக இருந்தார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், உன்னை நான் விடுதலை செய்து எனது மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், இதுக்கு தயாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அகிலங்களின் தலைவர், இறை தூதர்களின் தலைவர், அல்லாஹ்விற்கு நெருக்கமான அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பெண் பேசுகிறார்கள், ஒரு யஹூதி பெண்ணை, ஒரு யஹூதி பெண்ணை, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், உன்னை விடுதலை செய்து உன்னை திருமணம் முடித்துக் கொள்கிறேன், தயாரா சொல்கிறார்கள். இதைவிட ஒரு சிறந்த பாக்கியம் எனக்கு இருக்குமா? இப்போதே சாட்சி சொல்கிறேன், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் அவர்களை மனம் முடித்துக் கொள்கிறார்கள். இன்று ஒரு முஸ்லிமான பெண் இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள உங்க பையனுக்கு கட்டி வைக்கிறீங்கன்னு சொன்னா வேணாங்க எங்களுக்கு நக்கோபா, நமக்கு பைதாயிஷி முசல்மான் தேக்கோனா, ஏசப் அமக்கு நெய் ஆத்தாகேனா, என்ன நெய் ஆத்தாகே, என்ன நீ நினைக்கிறாய், என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய், ஒன்னு நீனும் தாவத்து கொடுக்க மாட்டே, தாவத்து கொடுக்கப்பட்டு வந்தவர்களையும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டே நினைக்கிறாய் என்றால் நீ முதல்ல முஸ்லிமான ஒரு தடவை திரும்ப பார்த்துக்க உடனே, முதல்ல நீனும் தாவா கொடுக்க மாட்டே, தாவா கொடுத்து வந்தவங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டா என்றால் வெறும் நீ அப்துல்லான்னு பேர் வச்சதுனால உன்னை அல்லாஹ் ஏத்துக்கணும்னு சொன்னா நாளைக்கு முனாஃபிக்குகளுடைய பெரிய தலைவன் யாரு, ரயிசுல் முனாஃபிக்குன் யாரு மதினால, அப்துல்லா இப்னு உபை, அவனும் சொல்லுவான் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் அப்துல்லாங்கிறதுனால இவனை நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்துல்லாங்கிற பேர் எனக்கு தான் இருக்குது, என்ன ஏத்துக்கம்மா, சொல்றது புரியுதா இல்லையா? அப்துல்லாங்கிற பேர்ல ரசூல்லா காலத்துல பெரிய டேஞ்சரஸ் டபுள் 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 கிரிமினல் முனாஃபிக் ஒருத்தர் தான், அவன் பேர் என்ன, அப்துல்லா. நீங்கள் அப்துல்லா என்ற ஒரே பெயரினால் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை வாங்கிவிடலாம் என்ற இருமாப்பிலே மயக்கத்திலே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நாளைக்கு உங்களுக்கு முன்னாடி உங்க சட்டப்பைய புடிச்சுக்கிட்டு அப்துல்லா இப்னு உபை நிப்பா, யா அல்லாஹ் இவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தா எனக்கு சொர்க்கத்தை கொடு அப்படிமா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம், முடியாது சகோதரர்களே முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லிவிட்டான், இந்த தீனுக்காக நீ வாழ், எனது மார்க்கத்திற்காக நீ வாழ், இல்லை என்றால் உனக்கு அழிவுதான், நாசம் தான், கேவலம் தான் இந்த உலகத்திலே மிஞ்சும். சூரத்து தௌபாவுடைய 24வது வசனத்தை படித்து பாருங்கள். அதனுடைய பொருளையும் அதற்கு தேவையான சில கருத்துக்களை மட்டும் கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. نسأل الله العافية. اللهم لا تجعلنا من القوم الفاسقين. அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீ சொல், யாரை பார்த்து சொல், உனது சமூகத்திலே இருக்கிற உனது சபையிலே இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல், அபூபக்கர் உட்பட, உமர் உட்பட, உஸ்மான் உட்பட, அலி உட்பட, அஷரதுல் முபஷிரா உட்பட, அத்தனை சஹாபிய ஆண் பெண்கள் உட்பட உலக மக்கள் அனைவரையும் பார்த்து நீ சொல், குல் இன் கான ஆபாவுக்கும் உங்கள் பெற்றோர்கள், வஅபுனாவுக்கும் உங்கள் பிள்ளைகள், வஇஹ்வானுக்கும் உங்கள் சகோதரர்கள், வஅஸ்வாஜுக்கும் உங்கள் மனைவிகள், நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் கணவன்மார்கள், வஅஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள், வஅம்வாலுன தரஃப்து முஹா நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்கள் காசு பணம் பேங்க் பேலன்ஸ், வஅம்வாலுன தரஃப்து முஹா வதிஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா நஷ்டமே ஏற்படக்கூடாது என்று பயந்து பயந்து செய்கிற உங்கள் வியாபாரங்கள், வமசாக்கினு தர்லௌனஹா என் பில்டிங்க பாரு என் மகல்ல பாரு என்று நீங்க ரொம்ப விருப்பமா கட்டி வைத்திருக்கிற உங்கள் வீடுகள், நல்ல ஏசி போட்டு எல்லாம் ஃபர்னிஷ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல இந்த வீடுகள், வமசாக்கினு தர்லௌனஹா உங்களுக்கு ரொம்ப சுகம் அளிக்கிறதா, அஹப்ப இலைக்கும் மின் அல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுடைய தூதரை விட அவனுடைய பாதையில் நீங்கள் ஜிஹாத் செய்வதை விட அவனுடைய பாதையில் உயிர் பொருளை அர்ப்பணிப்பதை விட உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்தா உங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருந்தால் பரவாயில்லை, ஒன்னும் நடக்காது, அல்லாஹ்வுடைய வேதனை வரும், எதிர்பார்த்து இருங்கள். ஒரு முஸ்லிமை அவனுடைய தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இந்த வெறும் வழிபாடுகள் மட்டும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து பாதுகாக்க முடியாது, அத்தோடு சேர்த்து அல்லாஹ்வின் பக்கம் அவன் அழைக்கக்கூடியவனாக மாறுகிற வரை. புரியுதுங்களா இல்லையா? தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இந்த ஷஹாதா இந்த அடிப்படைகளோடு இதன் பக்கம் முஸ்லிம் அழைக்கக்கூடியவனாக மாறினால்தான் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு. எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள், இல்லை என்றால் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் இட ஒதுக்கீடு கொடுங்க, பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டித்தான். இப்படியே எப்படி எங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்களேன், எங்களையும் கொஞ்சம் இணைச்சுக்குங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்களேன் என்று காஃபிர்களிடத்திலே முஷ்ரிக்குகளிடத்திலே பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் தான். நல்லா இருக்குல்ல பிச்சை கேட்கறதுக்கு, எப்படி பிச்சை கேட்பதிலே சுகம் காணுகிறார்கள், ரப்பின் பக்கம் அழைப்பதிலே வெட்கம் காணுகிறார்கள். எதற்கு போராட்டம், எதற்கு போராட்டம், இறை தூதர்கள் எதற்கு போராட்டம் செய்தார்கள்? வாழ் உரிமை, உனக்கு யாரா வாழ் உரிமையை பறிச்சா? உனக்கு வாழ் உரிமையை கொடுத்தவன் அல்லாஹ் அல்லவா? எவனால் அதை பறிக்க முடியும்? உணவளிப்பவன் அல்லாஹ் என்று நம்பிய நீ நான் படைத்தேன் சாப்பாடு கேட்கல, என்னை வணங்கு, நான் உனக்கு சாப்பாடு தரேங்கிறான் சொல்றானா இல்லையா? என்னை வணங்கு, நான் உனக்கு உணவளிக்கிறேன். வணங்காத முஸ்லிம்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு, முஸ்லிம் என்ற பெயரிலே முஷ்ரிக்காக வாழ்பவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு யாரிடத்திலே சென்று பிச்சை கேட்கிறார்கள்? யாரிடத்திலே? முஷ்ரிக்குகளிடத்திலே பிச்சை கேட்கிறார்கள், காஃபிர்களிடத்திலே பிச்சை கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين. வருத்தப்படாதீர்கள், சிந்தித்து பாருங்கள். நீ மூமின் மூமினாக இருந்தால் உன் மீது ஒரு காஃபிருக்கு அல்லாஹ் ஆதிக்கத்தை சத்தியமாக ஏற்படுத்தவே மாட்டான். சில பேர் வந்துடும் சொன்னாங்க, எங்க நம்ம எல்லாம் ஐஏஎஸ் ஆ இல்ல, டாக்டரா இல்ல, ஐபிஎஸ் ஆ இல்ல, ஐபிஎஸ் குஐபிஎஸ் இப்பெல்லாம் இல்ல, அதனால தாங்க நமக்கு பிரச்சனை. நம்ம முஸ்லீம்கள் எல்லாம் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். நான் சொன்னேன், சரிப்பா ஒரு ஐஏஎஸ் ஆகிறதா இருந்தா அதுக்கு எத்தனை வருஷம் பாவோம்? பிறந்து படிச்சு வர ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ் ஆகணும் ஒரு 25-30 வருஷம் ஆகுமா? என்ன பிரதர்? சரி, ஏன்பா அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்குது. இந்த 30 வருஷம் ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ் ஆக்குறதுக்கு ஐபிஎஸ் அதுவும் ஆகுவானா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். 30 வருஷம் அவன் மேல முயற்சி பண்ணதுக்கு பிறகு அவனுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜாப் கிடைக்குமாங்கிறது அடுத்த விஷயம். அது ஏன் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது? ஒரு 30 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை சந்தியுங்கள், ஒருமுறை சந்தியுங்கள், இருமுறை சந்தியுங்கள், பலமுறை சந்தியுங்கள், அவர்களோடு பழகுங்கள், அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யுங்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள், குர்ஆனை கொடுங்கள், இஸ்லாமின் மேன்மையை, தூதரின் அந்த மேன்மைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். நிச்சயம் அவர்கள் முஸ்லீமாக மாறுவார்களா மாறமாட்டார்களா? ஒரு வருஷத்துல உங்களுக்கு 100 ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடைச்சிருவாங்க, ஈஸியா கிடைச்சிருவாங்க. எப்படி? நீங்கள் இஸ்லாமை எடுத்து சொல்லுங்கள் அதிகாரிகளுக்கு, அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மன உளைச்சல்களிலே, குழப்பங்களிலே, பிரச்சனைகளிலே, சிக்கல்களிலே அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள். இஸ்லாத்திலே அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது என்று சொல்லுங்கள். அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதரிலே இருக்கிறது என்று சொல்லுங்கள். அவர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அழைக்காமல் இருக்கிற குற்றம் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்தது, அல்லது வாசலை திறந்து விடாமல் தடுத்து பூட்டி வைத்திருக்கிற குற்றம் முஸ்லிம்களைச் சேர்ந்தது. இன்று இந்த அழைப்பு பணி கொஞ்சம் தான் லேச ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை பேர் முஸ்லீம் ஆகிட்டிருக்கிறாங்க பாத்தீங்களா? கல்லூரிகளிலே படிக்கும் ஆண்கள் பெண்கள், அரசாங்க பதவியிலே இருக்கின்ற உயர் அதிகாரிகளிலிருந்து கீழ்மட்ட அந்த பணியாளர்கள் வரை இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். சும்மா லேசா தாவத்துன்னு அப்படி பேசதான் ஆரம்பிச்சாங்க மக்கள். அதிலேயே இப்படிப்பட்ட மாற்றம் என்றால், ஒவ்வொரு முஸ்லீமும் இதை கையில எடுத்துக்கொண்டு தாவத்து தான் எனது வாழ்க்கை, அல்லாவின் பக்கம் அழைத்து அதற்காகவே நான் வாழ்ந்து எனது செல்வத்தை, எனது காசு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் அல்லாவுக்காக செலவழித்து நான் வாழ்வேன், அப்படியே மரணிப்பேன். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாயி வ மமாதி என்ற உறுதிக்கு வந்துவிட்டால் பிறகு பாருங்கள், தெருவில் இருக்கிற அத்தனை பேர் முஸ்லீம் ஆயிடுவாங்க, வரமாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக இஸ்லாம் அவர்களது கதவை தட்டும், அவர்களது உள்ளங்களை அல்லாஹ் திறப்பான். நீங்கள் அழைத்து பாருங்கள். அப்துல்லா ஃபிர்தோசி என்ற நம்மளது சகோதரர் இங்கு பேசினாங்க. அவங்க இல்ல, அதனால அவங்களை பத்தி சொல்லலாம், நல்லதை சொல்லலாம். அவர்கள் யார்? இன்று இவ்வளவு அழகாக மக்களுக்கு மத்தியிலே அழைப்பு பணியை செய்து கொண்டு அல்லாவின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இஸ்லாமை ஏற்ற ஒரு சகோதரர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் இஸ்லாமை ஏற்று இஸ்லாத்திற்கு வந்து குர்ஆனை படித்து மனப்பாடம் செய்து இதற்காகவே அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனை அப்துல்லாக்கள் உருவாகுவார்கள் பாருங்கள். ஏன் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? அல்லாஹ் மிக அழுத்தமாக சொல்கின்றான், நீங்கள் மார்க்கத்தை விட்டால் வேறொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். பாருங்கள், இஸ்லாமின் பக்கம் அழைக்க வேண்டிய அரபுகளும் அஜமிகளும், இஸ்லாமை ஏற்ற அஜமிகளும் ஆடல் பாடல் கூத்து களியாட்டங்கள் என்று போய்கொண்டிருக்கும் போது மேலை நாடுகளிலிருந்து இஸ்லாமிய அழைப்பாளர்களை உருவாக்கி உலகமெல்லாம் இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களை இன்று நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். அல்லாஹ் என்னை அவனை வணங்குவதற்காக படைத்தான். அவனை வணங்குவதன் பக்கம் மக்களை அழைப்பது இறை தூதர்களின் பணி. அந்த பணி என் மீது சுமத்தப்பட்டுள்ளது. காரணம், அந்த இறை தூதர்களை நான் நம்புகிறேன், ஏற்றிருக்கிறேன். எனது செல்வம், எனது அறிவு இவற்றை இஸ்லாமுக்காக ஒதுக்க வேண்டும், நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, ஒரு 1,000 ரூபாய் கண்டிப்பா எடுத்து தாவத்துக்காக அழைப்பு பணிக்காக ஒதுக்கிடுங்க. அதை கொண்டு சின்ன சின்ன புத்தகங்களை வாங்குங்கள், இஸ்லாமிய பிரச்சாரங்கள் அடங்கிய சீடிகளை வாங்குங்கள், உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு, எதிர் வீட்டார்களுக்கு, உங்கள் தெருக்களில் உள்ளவர்களுக்கு கொடுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்கள். பேச தெரியவில்லையா பரவாயில்லை, அந்த புத்தகங்களை கொடுங்கள், அந்த சீடிகளை கொடுங்கள், நிச்சயமாக அது வேலை செய்யும் இன்ஷா அல்லாஹ். அழைப்பாளர்களை உருவாக்குங்கள், அழைப்பாளர்களுக்கு செலவு செய்யுங்கள், அழைப்பு பணி நடக்கிற இடங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். அல்லாஹ் நிச்சயமாக அவற்றின் மூலமாக அழைப்பு பணியை நீங்கள் செய்து அதில் பங்கெடுத்த நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான். அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.
சகோதரர் அதாவது மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்க போனாரா, அப்ப போனப்ப அதுல இருக்கிற பேர்களை பார்த்துட்டு இவங்கெல்லாம் வகாப்பீங்க, தௌஹீத்வாதி இல்ல, அதனால இவங்க உண்மையான தௌஹீத்வாதியா இருந்தா எங்கள்கிட்ட வந்து அதாவது டிபேட் ஆகுது வாதம் பண்றதுக்கு வாங்கன்னு சொன்னாங்களா. கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிடுங்க, உண்மையான தௌஹீத்வாதின்னு அல்லாஹ் இல்ல அறிஞ்சா